தென்று ஆகஸ்ட் 2012 இதழில்
பாரதி மணி அவர்களுடன்
அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் படங்கள். அரவிந்த் சுவாமிநாதன் ஒளிவடிவும், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். டெல்லியில் தட்சிண பாரத நாடக சபாவை தோற்றுவித்த முன்னோடிகள் முதன்மையானவர் பாரதி மணி. நாடக திரைப்பட நடிகர், எழுத்தாளர், இசை இலக்கிய ஆர்வலர் என்று பலவும் சொல்லலாம். லண்டன் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் குரல் பயிற்சியில் பட்டயம் படித்தவர். இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ஷேக் ஹசீனா, மொராஜி தேசாய், காந்திபாய் தேசாய் முதல் அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் என தமிழக அரசியல்வாதிகள் வரை பலருடன் நெருங்கி பழகியவர். வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50 வருடங்களை டெல்லியில் கழித்தவர். திரைப்பட விழாவின் இந்தியன் பனோரமாவில் விருதுக்குரிய படங்களை தேர்ந்தெடுக்கும் குழுவில் பணியாற்றியவர். எழுத்தாளரும் விமர்சகருமான கானா சுப்பிரமணியத்தின் மாப்பிள்ளை. இவருடைய பல நேரங்களில் பல மனிதர்கள் என்ற நூல் எழுத்தாளர்கள், திரை நாடக இசைக்கலைஞர்கள் வட்டங்களில் பாராட்டு பெற்றது. அவரை சந்தித்து உரையாடியதில் பார்வதிபுரம் மணி பாரதி மணியானது எப்படி? பார்வதிபுரம் என்னுடைய சொந்த ஊர், நாகர்கோவில் அருகே உள்ளது. ஆகஸ்ட் 24, 1937 நான் பிறந்தேன். என் அப்பா தாத்தா எல்லோரும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பணியாற்றியவர்கள். திருவனந்தபுரத்தின் பள்ளியில் படித்தாலும் தமிழ்தான் பாடமொழி. 5ஆம் வகுப்பில் நீல பத்மநாபன் என் வகுப்பு தோழர். உயர்கல்வி நாகர்கோவிலில் 1955 டெல்லிக்கு சென்றேன். என் அக்கா அத்தான் அங்கே வசித்தார்கள். எனக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வேலை கிடைத்தது. வேலை பார்த்துக் கொண்டே டெல்லி யூனிவர்சிட்டியில் பிகாம், எம்காம், எம்பிஏ எல்லாம் முடித்தேன். டெல்லியில் கச்சேரி, நாடகம், இலக்கிய கருத்தரங்கு, சினிமா விழா எல்லாம் நடக்கும். இப்படித்தான் எனக்கு பல்கலை ஆர்வம் வளர்ந்தது. நான் பாரதி மணி ஆனேன். நாடக ஆர்வம் முளைவிட்டது எப்படி? நான் திருவனந்தபுரத்தில் இருந்தபோது நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களின் தேவி பால வினோத சபா நாடக குழு எங்கள் வீட்டிலிருந்து ஒரு ஃபர்லாங் தூரத்தில் இருந்தது. அவர் ஒரு காந்தி பக்தர். எங்கள் வீட்டுக்கு வருவார். ஒருமுறை பள்ளி விடுமுறையில் அவர் நாடகத்தில் சேர்ந்து நடிக்கும்படி என் தந்தை சொன்னார். அந்த 2 மாதத்தில் கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் என எல்லா இடங்களுக்கும் சென்று நாடகங்களில் நடித்தேன். அவர் சபாவில் நடித்ததில் நடிப்பு வந்ததோ இல்லையோ, டிசிப்ளின் வந்தது. என்னுடைய வேலைகளை நானே பார்ப்பது, என்னுடைய துணிகளை நானே துவைத்துக் கொள்வது என பல ஒழுங்குகளை கற்க முடிந்தது. வாஷிங் மிஷின் வந்துவிட்ட இந்த காலத்திலும் என் உள்ளாடைகளை நானே தான் துவைக்கிறேன். 40 ஆசனங்கள் வரை அங்கு இருக்கும் போது கற்றுக்கொண்டேன். நான் திருவனந்தபுரத்தில் வசித்த காலத்தில் இளைஞர்கள் சிலர் நாடகம் போட்டனர். அதில் நடித்திருக்கிறேன். எனக்கு 10 வயதாக இருக்கும்போது சிபி ராமசாமி ஐயர் நடத்தி வந்த திருவனந்தபுரம் ஒலிபரப்பு கழகத்தில் ஞாயிறு காலை நடக்கும் வானவில் சிறுவர் நிகழ்ச்சியில் பங்கேற்பேன். டெல்லி நாடக வாழ்க்கை அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள். நான் டெல்லி வருவதற்கு முன்னாலேயே ஒய்ஜி பார்த்தசாரதி, சுப்புடு, பூர்ணம் விஸ்வநாதன் என பலர் டெல்லி தமிழ்ச்சங்கத்திலோ சவுத் இந்தியா கிளப்பிலோ வருடத்துக்கு ஒரு முறை நாடகம் போடுவார்கள். ஆனால் தமிழுக்கு என்று ஒரு நாடக அமைப்பு இல்லை. அதனால் நான், ராமநாதன், ராமதாஸ், வைத்தி ஆகியோர் இணைந்து 1956 தட்சிண பாரத நாடக சபாவை DBNS ஆரம்பித்தோம். எங்களுடைய முதல் நாடகம் பம்மல் சம்பந்த முதலியாரின் சபாபதி. அதில் வேலைக்காரனாக, அதாவது படத்தில் காளி என் ரத்தனம் செய்த வேடத்தில் நடித்தேன். அதில் ஆரம்பித்து இன்று வரை மும்பை, கல்கத்தா, சென்னை, லக்னோ, சண்டிகர் என பல இடங்களிலும் சுமார் 2000 நாடகங்களுக்கு மேல் போட்டியிருக்கிறோம். நாடகத்துறையின் மிகப்பெரிய 5 நபர்களில் ஒருவரான இப்ராஹிம் அல்காசி அப்போது தேசிய நாடகப்பள்ளி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா பொறுப்பில் இருந்தார். 1964-1971 வரை அவர் இருந்த அக்காலம் நாடகத்துறையின் பொற்காலம். அவர் நாடக நடிகர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தார். நான் அதில் சேர்ந்தேன். அங்கேதான் எனக்கு நவீன நாடகங்களின் அறிமுகம் ஏற்பட்டது. ஓல்டு பிக் தியேட்டர்ஸ் வந்து மேக்பெத் போன்ற நாடகங்கள் போட்டனர். சம்புமித்ரா, திருப்தி மித்ரா தம்பதி, விஜய் தெண்டுல்கர், சத்யதேவ், ராமானந்த ஜலான் போன்றோரது நாடகங்களை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் எங்கள் சபா மூலமாக சோவின் சம்பவாமியுகையே, பாலச்சந்திரின் வினோத ஒப்பந்தம், நீர்க்குமிழி போன்றவற்றை போட்டியிருக்கிறோம். வித்தியாசமான கதையம்சம் கொண்ட மழையும் அரங்கேறியது. அதை பற்றி சொல்லுங்கள். கே எஸ் ஸ்ரீனிவாசன் எங்களுக்காக தந்தி என்ற நாடகத்தை எழுதினார். ஒரு தமிழ் நாடகம் ஹிந்தி மொழியினரின் கவனத்தை பெற்று ராஜேந்திரபால் போன்றவர்கள் நல்ல ரிவ்யூ செய்திருந்தார்கள் என்றால் அது அந்த நாடகம்தான். இந்திரா பார்த்தசாரதி எங்களுக்காக எழுதிய நாடகம் மழை. அதன் வசனங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதில் ஜமுனா என்பவர் நடித்தார். அவருடைய தந்தையார் பிரபல விமர்சகர் கானாசு. நாடகத்தில் துணையாக நடித்தவர் பின்னர் என் வாழ்க்கை துணையாகவும் ஆனார். தமிழின் முதல் நவீன நாடகம் என்று மழையை சொல்லலாம். நவீன நாடக இயக்கம் தமிழகத்தில் பின்னால் தான் வருகிறது. 1980களுக்கு பிறகு யதார்த்தா பென்னேஸ்வரன் டெல்லிக்கு வந்தார். அவர் நாற்காலிக்காரர்கள், நா முத்துசாமி நாடகங்கள் எல்லாம் போட்டார். நாங்கள் 1970களிலேயே மழை நாடகத்தை அரங்கேற்றிவிட்டோம். கிட்டத்தட்ட 40 தடவை அந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறோம். மழை அகில இந்திய அளவில் பிறமொழி பகுதியில் தேர்வு பெற்றது. ஒரு தமிழ் நாடகத்திற்கு முதன் முதலாக சிறந்த தயாரிப்பு, இயக்கம் ஆகியவற்றுக்கு பரிசு கிடைத்தது அதற்குத்தான். தொடர்ந்து போர்வை போர்த்திய உடல்கள், ஔரங்கசீப், நந்தன் என பல நாடகங்களை எங்களுக்காக எழுதினார் இந்திரா பார்த்தசாரதி. சுஜாதாவின் கடவுள் வந்திருந்தார், அடிமைகள், டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு போன்ற நாடகங்களையும் போட்டிருக்கிறோம். சென்னை நாடகங்களை விட டெல்லியில் நாங்கள் நடத்தியவை சிறப்பான தொழில்நுட்பம் கொண்டிருந்தன என சுஜாதா பலரிடம் கூறியதுண்டு. இது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அதற்கு காரணம் NSG-யில் பயின்றதும் பலமொழி நவீன நாடகங்களை பார்த்த அனுபவமும் தான். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மற்றொரு விஷயம், நான் மைக் இல்லாமலும் நாடகம் நடத்த முடியும், அதற்கு வரவேற்பு இருக்கும் என்று சொல்லி உணர வைத்தேன். மறக்க முடியாத நாடக அனுபவம், சீசு செல்லப்பா முறைப்பெண் என்ற ஒரு நாடகம் எழுதியிருக்கிறேன், நீங்கள் போடுவீர்களா என்று கேட்டார். போடலாமே என்றேன். உடன் புறப்பட்டு சென்ற அவர் அந்த வேகாத வெயில், தள்ளாத வயதில் 20 புத்தகங்களையும் சைக்கிளில் வைத்து கட்டி கொண்டு வந்து கொடுத்தார். நாங்கள் டெல்லிக்கு சென்ற உடனேயே அந்த நாடகத்தை போட இயலவில்லை. பின்னால் போடலாம் என்று வைத்து விட்டோம். 20 ஆண்டுகள் கழித்து 1992 நிஜ நாடக இயக்கம் மு. ராமசாமி மூலம் அரங்கேறியது. அதில் நான், என் மனைவி, மூத்த மகள் மூவருமே நடித்தோம். எனக்கு அதில் வெள்ளையத்தேவன் என்று ஒரு பாத்திரம். அது மதுரையில் அரங்கேறிய போது சீசு செல்லப்பாவை நாடகம் பார்க்க அழைத்திருந்தோம். முதல் வரிசையில் அமர்ந்து பார்த்தார். நாடகம் முடிந்ததும் என் நடிப்பை மிகவும் ரசித்து பாராட்டினார். வெள்ளையத்தேவனின் வாரிசுகளும் என்னை சந்தித்து பாராட்டினர். அவர்கள் அப்படியே என்னை தூக்கி விட்டனர். சார், உங்களுக்கு இது நடிப்பு, நாளைக்கே நீங்கள் இதை மறந்து போய்விடலாம். ஆனால் நாங்க எங்க தாத்தாவை இந்த நாடகத்தில் பார்த்தோம், இது எங்க வாழ்க்கை சார் என்றனர். இந்த 2 பாராட்டுகளையும் என்னால் மறக்க முடியாது. திரைப்பட நடிகரானது எப்படி? தூர்தர்ஷன் மட்டுமே இருந்த காலம் அது. அவர்கள் சீரியல்கள் சிலவற்றில் நான் நடித்தேன். என்னுடைய கடவுள் வந்திருந்தார் நாடகத்தை பார்த்த ஒரு தயாரிப்பாளர் என்னை சந்தித்தார். அவர் பிற்காலத்தில் பாண்டி குவீன், மங்கள் பாண்டே போன்ற படங்களை தயாரித்த பாபி பேபி. அவர் என்னிடம் BBC சேனல் 4 ஒரு ஆங்கில படம் எடுக்கப் போகிறோம், அதில் நடிக்க வேண்டும் என்றார். அந்த படத்தில் கிளாப் பாயிலிருந்து சவுண்ட் என்ஜினியர் வரை எல்லோருமே பிரிட்டிஷ்காரர்கள். டைரக்டர் மட்டும் இந்தியரான பிரதீப் கிஷன். இவர் அருந்ததி ராயின் கணவர். கதை எழுதியது அருந்ததி ராய். ஒரு தென்னிந்திய இயக்குனர் கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். அதுதான் என் முதல் சினிமா. 1992 அது வெளியானது. படத்தின் பெயர் தி எலக்ட்ரிக் மூன். அதற்கு தி பெஸ்ட் இங்கிலீஷ் ஃபீச்சர் ஃபிலிம் மெய்ட் இன் இந்தியா என்ற பிரிவில் விருது கிடைத்தது. தமிழ் திரைப்படங்களில் நடித்த அனுபவங்கள் குறித்து, MGR சிவாஜியில் ஆரம்பித்து திரைப்படத்துறையைச் சேர்ந்த பலர் என் நண்பர்கள். ஆனால் சினிமாவில் நடிக்க விருப்பம் இருந்ததில்லை. 2000 எழுத்தாளர் சுஜாதா எனக்கு போன் செய்து, நான் இப்போது மீடியா ட்ரீம்ஸில் இருக்கிறேன், பாரதி என்றொரு படம் தயாரிக்கிறோம், அதுக்கு நீங்கள் கூட இருந்து உதவ வேண்டும் என்று சொன்னார். அதன் இயக்குனர் ஞான ராஜசேகரனின் வயிறு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றியிருக்கிறோம். பாரதியாரின் தந்தையாக நடிப்பதற்கு அதுவரை திரையில் அதிகம் பார்க்காத முகமாக இருந்தால் நல்லது, அந்த வேடத்தில் நான் நடித்தால் பொருத்தமாக இருக்கும் என பலர் ஞான ராஜசேகரனிடம் கூறினர். படத்தில் சிறிது நேரமே வந்தாலும் நான் பாரதியின் தந்தையாக நடிப்பதை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அதில் நான் நடித்தேன் என்பதை விட சாயாஜி ஷிண்டேவை பாரதியாக நடிக்க தயார் செய்ததை பெருமையாக கருதுகிறேன். ஷிண்டே ஒரு நாடக நடிகர், வில்லன் பாத்திரத்தில் எல்லாம் நடித்தவர், தமிழ் தெரியாது. அவருக்கு பாரதி பற்றிய ஹிந்தி நூல்களை படிக்க கொடுத்து பாரதி வாழ்ந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்டி பாரதி கவிதைகள் பற்றி விளக்கி விடிய விடிய சொல்லிக் கொடுத்து தயார் செய்தேன். ஷிண்டேவும் மிகவும் ஈடுபாட்டோடு நடித்திருந்தார். ரஜினியின் பாபா படத்தில் நடித்தது பற்றி சொல்லுங்கள். பல படங்களில் நடித்திருந்தாலும் மக்களிடம் பரவலாக என்னை கொண்டு சேர்த்த படம் பாபா தான். ஊருக்கு 100 ஒரு அப்பா பாத்திரம். அதற்கான பிரிவியூவை பார்த்த ME சொர்ணவேல், இவர் புனேயில் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தவர், குறும்படங்கள் நிறைய எடுத்தவர். தான் கால் முளைத்த ஆசை என்று ஒரு சீரியலை மின் பிம்பங்களுக்காக எடுத்தார். அதற்கு வசனம் S. ராமகிருஷ்ணன். 2003 வந்தது. மொத்தமே அது 11 தான். அதில் வைரவன் செட்டியார் என்ற கதாபாத்திரம் எனக்கு. இந்த சீரியலை ரஜினி விரும்பி பார்த்திருக்கிறார். ஒரு நாள் அதை பார்க்கும்போது ரஜினியுடன் இருந்த ஓம் பூரி அவரிடம், ஏ தோ மணி சாப் ஹே என்று சொல்லி என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். பாபா படம் தயாரிப்பது என்று வந்தபோது கந்தன் பாத்திரத்திற்கு நான் தான் பொருத்தம் என்று முடிவு செய்திருக்கிறார் ரஜினி. பல பேரிடம் விசாரித்து என்னை கண்டுபிடித்து அழைத்தார். கக்கன் பாத்திரத்தில் நடித்த அனுபவம் குறித்து, கக்கன் நூற்றாண்டு விழா 2008-2009 நடந்தது. கக்கன் வாழ்ந்த இல்லம், அவர் மறைந்து தகனம் செய்யப்பட்ட கிருஷ்ணாபேட்டை இடுகாடு என எல்லாவற்றிலும் படம் பிடித்தார்கள். நடித்து 3 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் படம் இன்னும் வெளியாகவில்லை. காரணம் தெரியவில்லை. அதன் பிரிவியூ பார்த்தவர்கள் மிகவும் நன்றாக இருப்பதாக சொன்னார்கள். இப்போது எந்த படத்தில் நடித்து வருகிறீர்கள்? சமீபத்தில் இயக்குனர் மணிரத்னத்தின் கடல் என்ற படத்தில் நடிக்கிறேன். ஜெயமோகன் வசனம். படத்தில் நாகர்கோவில் பாஷை பேசி நடிக்கும் ஒரே ஆள் நான் தான். தற்போது சங்கரின் ஐ படத்துக்காக ஏமி ஜாக்சனை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். பல அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகியிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், என்னுடைய பல நேரங்களில் பல மனிதர்கள் நூலில் அது பற்றி எழுதியிருக்கிறேன். இலக்கியவாதிகள், நடிகர்கள், கலைஞர்கள் இவர்களோடு, தில்லி அரசியல்வாதிகளோடும் எனக்கு நல்ல நட்பு இருந்தது. குறிப்பாக ஆர் கே தவன், அவர் இந்திரா அமைச்சரவையில் சேருவதற்கு முன்பும் பின்பும் கூட எனக்கு நல்ல நண்பர். இந்திரா காந்திக்கும் என்னை நன்கு தெரியும். தமிழகத்திலிருந்து முக்கியமானவர்கள் யார் வந்தாலும் என் மூலமாகவே இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், என் கே சேஷன் அவர்கள், அவர் நேருவிடம் இருந்தவர், இந்திராவிடம் PA-ஆக இருந்தார். சஞ்சய் காந்தியும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்போது எமர்ஜென்சி உச்சத்தில் இருந்த நேரம். ஒருமுறை நேரு, இந்திரா, சஞ்சய் காந்தி மூவரின் படம் போட்ட கேலண்டரை பார்த்த சஞ்சய் காந்தி உடனடியாக அது 400,000 காப்பி வேண்டும் என்று சொல்லி என்னை விமானத்தில் சிவகாசிக்கு அனுப்பி வைத்தார். நானும் அலைந்து திரிந்து பார்த்தும் பலனில்லை. 5,000 காப்பி கூட தேரவில்லை. அப்புறம் நான் 1 வாரம் அங்கேயே இருந்து லட்சக்கணக்கில் அச்சிட்டு அனுப்பிய பின்னர் டெல்லிக்கு புறப்பட்டேன். இது மாதிரி பல அனுபவங்கள். அறிஞர் அண்ணா உங்களுக்கு மிகவும் நெருக்கம் இல்லையா? ஆம், அண்ணா என்னை மணித்தம்பி என்று கூப்பிடுவார். அது அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதற்கு முந்தைய காலம். அவருடைய பல சினிமாக்கள் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் குறித்து பலமுறை சண்டை போட்டிருக்கிறேன். சிரித்துக் கொண்டு மௌனமாக அமர்ந்திருப்பார். இல்லாவிட்டால் அவருடைய உதவியாளரிடம், சிங்காரம் தம்பி என்ன சொல்லுது பாரு என்பார். 1969 காலமான அண்ணா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் தலைவிதியே மாறியிருக்கும். தமிழகம் எங்கேயோ போயிருக்கும். இப்போது இருப்பதை விட பல மடங்கு மிக நன்றாக வந்திருக்கும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருந்தார். அவர் பேசினால் மிகவும் சீனியரான HV காமத் எழுந்து வந்து கை கொடுப்பார், பாராட்டுவார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் சொன்னவருக்கு வடக்கில் நிகழ்ந்த அனுபவங்கள் வித்தியாசமானவை. பின்னால் அண்ணா முதலமைச்சரானார். ஆனால் அதன் பிறகு அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு அமையவில்லை. அதுபோல MGR-உடனும் நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர் மிகுந்த மனிதநேயம் கொண்டவர். எல்லோரிடமும் அன்பாக, மிக மரியாதையாக நடந்து கொள்வார். தனக்காக பிற செலவழிப்பதை விரும்ப மாட்டார். அவர் கூடவே நாயர் என்று ஒருவர் வருவார். நாம் ஏதாவது செலவழித்தால் எல்லாவற்றையும் குறித்துக் கொள்வார். MGR விடைபெற்று ஏர்போர்ட் செல்ல காரில் காத்திருப்பார். நாயர் வந்து நாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் கோபித்துக் கொள்வார் என்று சொல்லி பணத்தை நம் பாக்கெட்டில் திணித்து விடுவார். திணித்த பணம் நாம் செலவழித்ததை விட 2 மடங்கு அதிகம் இருக்கும். அதுதான் MGR. இதற்கு நேர்மாறான குணங்கள் கொண்ட மனிதர்களோடும் நடிகர்களோடும் நெருங்கி பழகியிருக்கிறேன். இப்போதைய நாடகங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? நல்ல முயற்சிகள் செய்யப்பட்டுதான் வருகின்றன. நாடகங்களில் நேரம் தவறாமை மிக முக்கியம். அது கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பல இலக்கியவாதிகளோடு நெருங்கி பழகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தவர் யார்? ஜானகிராமன், மௌனி, சிசு செல்லப்பா, இந்திரா பார்த்தசாரதி, சுஜாதா தொடங்கி பலரோடு நெருங்கி பழகியிருக்கிறேன். பலரும் எனக்கு பிடித்தமானவர்கள்தான். இதில் மிகவும் ஆத்மார்த்தமானவர் என்று சொன்னால் அது நாஞ்சில் நாடன்தான். அவர் எனக்கு தம்பியை போன்றவர். பல இசைக்கலைஞர்களின் நட்பும் உங்களுக்கு உண்டல்லவா? லால்குடி ஜெயராமன், மகாராஜபுரம் சந்தானம் என்று பலரோடும் நெருங்கி பழகியிருக்கிறேன். பலரை என் ஸ்கூட்டரில் பின்னால் வைத்து சுற்றியிருக்கிறேன். கீரன், அண்ணாதுரை, லால்குடி ஜெயராமன் என என் ஸ்கூட்டரில் ஏறாதவர்களே கிடையாது. கச்சேரி ஏதும் இல்லை என்றால் பலரும் என் வீட்டுக்கு கச்சேரிக்கு வந்து விடுவார்கள். ஒருமுறை டெல்லியில் சந்தானம் கச்சேரி, பக்கவாதியம் வேலூர் ராமபுத்திரனும் லால்குடி ஜெயராமும், தொண்டை சரியில்லையோ என்னவோ என்று சந்தானம் அவ்வளவாக சோபிக்கவில்லை. கச்சேரி முடிந்து இரவு சாப்பிடும்போது, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு காவு வச்சுட்டேள் என்றார் சந்தானம். என்ன சொல்றேன் என்று கேட்டார் ராமபுத்திரன். ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டே இல்லையே, பின்ன நானெங்கே என்றார் சந்தானம். இன்னைக்கு என்னவோ உங்களுக்கு அமையலை என்றார் அவர். இல்லை இல்லை, நீங்க ரெண்டு பேரும் வேணும்னே செய்திருக்கேன் என்றார் அவர் குரலை உயர்த்தி. பின்னர் அது பெரிய வாக்குவாதமாகிவிட்டது. சந்தானம், எனக்கு ஒரு 2.5 அணா ஃபிடிலும் 2.5 அணா மிருதங்கமும் போதும், இது மாதிரி பெரிய இதெல்லாம் இனிமே கூட்டிட்டு வரமாட்டேன் டெல்லிக்கு என்றார். ஆஹா, அப்படியே ஆகட்டும், இனிமே கச்சேரிக்கு என்னை சொல்லாதீங்கோ, நான் வரமாட்டேன் என்றார் லால்குடி. பின்னர் அவரை சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டி போனேன். இது நடந்து சில வாரங்கள் போயிருக்கும். நான் ஆபீஸ் வேலையாக சென்னை வந்தேன். பேப்பரில் ஒரு கச்சேரி விளம்பரம் வந்திருந்தது. மகாராஜபுரம் சந்தானம் கச்சேரி, பக்கவாதியம் லால்குடி ஜெயராமன், வேலூர் ராமபுத்திரன். என்னடா இது, அன்றைக்கு அப்படி சண்டை போட்டுக் கொண்டவர்கள் எப்படி இங்கு ஒன்றாக கச்சேரி செய்கிறார்கள் என்று வியப்பு. வேலையை முடித்துவிட்டு கிருஷ்ணகான சபாவுக்கு போனேன். பிரமாதமான கச்சேரி, முடிந்தவுடன் நேரில் அவர்களை சென்று பார்த்தேன். யாரிடமுமே அன்று அப்படி சண்டை போட்டுக் கொண்டதற்கான சுவடே தெரியவில்லை. அவ்வளவு அந்யோன்யமாக, நட்பாக, அன்பாக இருந்தனர். இதுதான் இசைக்கலைஞர்களின் குணம் போலும் என்று அன்று தெரிந்து கொண்டேன். வயதின் தளர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் கம்பீரமான குரலில் சரளமாக பேசுகிறார் பாரதிமணி. அவ்வப்போது பைப்பை பற்ற வைத்து புகைப்பிடிக்கிறார். இது பெல்ஜியத்தில் ஒரு நண்பர் எனக்கு பரிசாக கொடுத்தது. அதற்கான தகுதி வரவில்லை என்று வெகுகாலம் இதை உபயோகிக்காமலே இருந்தேன். இப்போது அது இல்லாமல் நான் இல்லை என்ற அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி சிரிக்கிறார். உங்கள் அனுபவங்களை மீண்டும் ஒரு நூலாக எழுத வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை வைத்துவிட்டு நன்றி கூறி விடைபெற்றோம். சுஜாதா. சுஜாதாவை மறக்கவே முடியாது. நான் அவரிடம் பிஹெச்இஎல்லில் நான் உங்களை விட 10 வருடம் சீனியர் என்று சொல்வேன். அவர் நான் எல்லாம் டெல்லியில் வாழ்ந்தது மறக்க முடியாத நாட்கள். அவர் என் ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து கொண்டு
என்எஸ்பி நாடகங்களுக்கும்
பிரேம்சந்திரன் நாடகங்களுக்கு சென்றதெல்லாம் மறக்கவே முடியாது. அவரது நகைச்சுவையை ரசித்தது, தொடையில் தட்டி நான் சிரித்தது என்ற அந்த இனிய நாட்கள் மறக்க இயலாதவை. டெல்லியில் பெங்களூரில் வாழ்ந்த சுஜாதாவை அவர் சென்னை வாசியானதும் நான் இழந்து விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹிம். இது பற்றி நான் என் நூலில் எழுதியிருக்கிறேன். அவர் மறைவு என் மனதுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. காணாசு. காணாசுவை போல் ஒரு எளிமையான மனதை பார்க்க முடியாது. அவரை பற்றி பலவிதமான விமர்சனங்கள், அவருக்கு அமெரிக்காவிலிருந்து பணம் வருகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இறந்த பிறகு கூட அவருக்கு மத ரீதியான சடங்கு எதுவும் செய்யவில்லை. அவர் எழுதிய புத்தகங்களின் பிரதி ஒவ்வொன்றை அவர் தலையணைக்கு கீழே வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு தகனம் செய்தோம். 2 பேர் அவரை பற்றி பேசினார்கள், அவ்வளவுதான். காணாசுவுக்கோ எனக்கோ மத ரீதியான சடங்குகளில் நம்பிக்கை கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் எம்பி ஸ்ரீகாந்த் வர்மா மூலம் தனக்கு வர இருந்த இலக்கிய ரீதியான நிதி உதவிகளை கூட வேண்டாம் என்று திட்டவட்டமாக மறுத்தவர். பழைய பேப்பரை கடையில் போட்டு வரும் பணத்தை வைத்துக் கொண்டு வெளியே செல்வார். அதுவும் இல்லாவிட்டால் வீட்டிலேயே அமர்ந்திருப்பார். அமெரிக்காவிலிருந்து பணம் வந்தால் அவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இவை அபத்தமான குற்றச்சாட்டுகள், ரொம்ப கொடுமை. ரஜினி. ரஜினி உண்மையில் மிக அற்புதமான மனிதர். முதல் நாள் ஷூட்டிங் போனது முதல் என்னிடம் கையை கட்டி கொண்டுதான் பேசுவார். ஐயா ஐயா என்று மிக மரியாதையாக இருப்பார். அவர் ஐயா என்று கூப்பிட்டதால் நான் எல்லோருக்கும் ஐயா ஆனேன். நான் சாதாரணமான ஆள் சார், என்னிடம் இந்த பணிவு எல்லாம் வேண்டாம் என்றால் கேட்கவே மாட்டார். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான அவரது ரசிகர்கள் அவருடன் கை குலுக்க பேச காத்து கொண்டிருக்கும் போதும் அப்படித்தான் பணிவாக நடந்து கொள்வார். மைசூரில் முதல் 2 நாள் ஷூட்டிங், பின் 3 நாள் கழித்துதான் ஷூட்டிங். நான் நிறைய புத்தகங்களை எடுத்து போயிருந்ததால் படித்துக் கொண்டிருந்தேன். 11 மணி இருக்கும். அரை மணி அடித்தது. யார் என்று தெரிந்து பார்த்தால் ரஜினி. பின்னால் அவரது புரொடக்ஷன் உதவியாளர்கள். ஐயா, எல்லாம் வசதியாக இருக்கிறதா என்கிறார் தனக்கே உரிய புன்சிரிப்புடன். இதை கேட்க நீங்களே வர வேண்டுமா? அதான் ஆட்கள் இருக்கிறார்களே என்றேன். அதிலேங்க ஐயா, உங்களுக்கு 3 நாள் ஷூட்டிங் இல்லை. வெள்ளிக்கிழமைதான் ஷூட்டிங், கிளைமேக்ஸ் அடிக்கிறோம். 5000 ஜூனியர் ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க. அதான் அதை நேரில் உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒன்றும் வசதி குறைச்சல் இல்லையே, ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க என்றார். ஐயோ, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை என்றேன். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ரஜினி அப்படி இரவு நேரத்தில் வந்து என்னிடம் கேட்க வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் வந்து கேட்கிறார். இதை என்னவென்று சொல்வது? அவருடைய பெருந்தன்மையா, பணிவா, அக்கறையா, என் மீதான மதிப்பா?
இந்தியன் பனோரமா. செம்மீன் முதல் எல்லா அவார்டுக்கு வந்த படங்களையும் டெல்லியில் இருந்த போது பார்த்திருக்கிறேன். சமீபத்தில் 2010 திரைப்பட விழா இயக்ககத்திலிருந்து என்னை ஒரு ஜூரியாக இந்தியாவின் 216 படங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்க நியமித்திருந்தார்கள். அதில் சிங்கம், யோகி போன்ற நல்ல படங்கள் எல்லாம் வந்திருந்தன. இறுதியில் அங்காடி தெரு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. மற்றொரு முக்கிய படம் ராவணன். அது ஹிந்தியிலும் வந்திருந்தது, ஆனால் அது விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஜூரி என்ற முறையில் நான் கேட்டுக்கொண்டதால் ஹிந்தியில் வந்திருந்த ராவன் படத்தை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் எல்லோரும் தமிழிலும் பார்த்தார்கள். அதில் நான் ஒருவன் தான் தமிழன், மற்றொருவர் சந்தோஷ் சிவனின் அப்பா, மற்றபடி எல்லோரும் பிறமொழிக்காரர்கள் தான். அப்படி பார்த்தவர்கள் பிரமித்து போய் வியந்து பாராட்டினார்கள். யார் இவர், இவ்வளவு சிறப்பாக நடித்திருக்கிறாரே, மணிஷா நீங்கள் ரெக்கமெண்ட் செய்யாவிட்டால் ஒரு நல்ல நடிப்பை மிஸ் செய்திருப்போம் என்றார்கள். அந்த அளவுக்கு அதில் மிகச் சிறப்பாக நடித்திருந்தவர் விக்ரம்.